بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவனின் பெருங்கருணையினால் நாம் இறைவனுடைய கடமைகளை நிறைவேற்றிவிட்டு இறை இல்லத்திலே அமர்ந்து கொண்டு குர்ஆன் ஹதீத் ஒளியில சில செய்திகளை அறிந்து கொள்வதற்காக இங்கு குழுமியிருக்கின்றோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் இஸ்லாத்தினுடைய நிகழ்ச்சிகளிலேயே, இஸ்லாமிய வரலாற்றுகளிலேயே இறுதிவரை தடம் பதிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை துறந்து மதீனாவிற்கு மக்கத்து முஷ்ரிக்கின்களால் விரட்டப்பட்டு அனைத்து உடைமைகளையும் துறந்து சென்றார்களே, அந்த ஹிஜ்ரத், அந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக மக்களுக்கு மத்தியில், இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் ஹிஜ்ரத் என்று அறிந்து கொண்டிருப்பார்கள். ஹிஜ்ரத் எதனால் ஏற்பட்டது, ஏன் ஏற்பட்டது, யாரால் ஏற்பட்டது என்பதனையெல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம். என்றாலும் அந்த ஹிஜ்ரத் மூலமாக அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உம்மத்தே முஹம்மதியாவிற்கு, நம்முடைய சமுதாயத்திற்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் என்ன என்பதனை நாம் சிறிது இங்கே பார்க்கலாம் என்று அந்த தலைப்பை எடுத்திருக்கின்றோம். அல்லாஹின் நல்லடியார்களை, பொதுவாக மனித சமுதாயம் அவரவர்கள் தங்களுக்கு வேண்டப்பட்ட சில காரியங்களினால் ஊரை விட்டு வெளியேறி செல்வார்கள். நாம் எல்லாம் இப்போது தாயகத்திலிருந்து வந்திருக்கிறோம் என்றால் இதுவும் ஒரு ஹிஜ்ரத். உணவை தேடி, வாழ்வாதாரத்தை தேடி, நம்முடைய வளத்தை பெருக்குவதற்காக நம்முடைய தாயகத்தை துறந்து வெளியே வந்திருக்கின்றோம். இதேபோன்று கல்வியை தேடியும் சமுதாய மக்கள் ஹிஜ்ரத் செய்வார்கள். பிறந்தகத்திலிருந்து கல்வி கற்பதற்காக வெளியூர்களுக்கு செல்வார்கள். வெளி மாநிலம், வெளிநாடு இப்படி செல்வதை நாம் பார்க்கிறோம். அல்லது இந்த ஹிஜ்ரத் என்று கூறப்படுகின்ற வகைகளில இன்னும் பற்பல செய்திகளை பார்க்க முடிகின்றது. அந்த ஊரையே வெறுத்து செல்லக்கூடியவர்கள் இருப்பார்கள், விரட்டவிடப்பட்டு செல்லக்கூடியவர்கள் இருப்பார்கள், ஆனால் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஹிஜ்ரத் இருக்கிறத அது முக்கியமான ஒரு இடத்தை நமக்கு தருகிறது, ஒரு கல்வியை கற்றுத்தருகிறது. இன்னும் சொல்வதாக இருந்தால் ஹிஜ்ரத் என்பது இறுதி நபியாகிய முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மட்டும்தான் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது என்பதல்ல, மாறாக நபி அவர்களுக்கு முன் சென்ற அதிகமான பெரும்பாலான நபிமார்கள் தங்களுடைய இருப்பிடத்திலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம், லூத், ஷுஐப், சாலிஹ், இப்படி இன்னவர நபிமார்களும் தன்னுடைய தாயகத்திலிருந்து விரட்டப்பட்டு வெளியேறி சென்றிருக்கிறார்கள் என்பதனை நாம் திருமறை குர்ஆன் மூலமாக பார்க்கின்ற இந்த செய்தி, ஹிஜ்ரத் என்பது புதிதாக ஏற்பட்ட ஒன்றல்ல. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒரு புதிய சட்டத்தையோ அல்லது புதிய ஒரு நிகழ்ச்சியோ ஏற்படுத்தவில்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஆராஃப், சூரத்துல் ஆராஃப் 7வது அத்தியாயம் 88வது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான், பெருமையடித்த அந்த கவுமுகள், அந்த கூட்டத்தார்கள் சொல்கின்றார்கள், ஷுஐபை உம்மை நம்முடைய ஊரிலிருந்து வெளியேற்றி விடுவோம் என்று அந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த மக்கள் சொல்வதை பார்க்கிறோம். அல்லது நீங்கள் எங்களுடைய மார்க்கத்தில் இருக்கணும், புதுசா அந்த இஸ்லாத்தம் சொல்லிட்டு இருக்க கூடாது. இதுதான் நபிமார்களுடைய ஹிஜ்ரத்தாக இருந்தது. பொருளை தேடி செல்லவில்லை அல்லது கல்வியை தேடி வெளிநாடு செல்லவில்லை, ஹிஜ்ரத் என்கின்ற இந்த ஒரு விஷயம். அல்லது உயிருக்கு அஞ்சி பயந்து செல்லவில்லை, மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காகத்தான் இந்த ஹிஜ்ரத் சென்றிருக்கின்றார்கள். நபி இப்ராஹிம் அவர்களை அவர்களுடைய தந்தை என்ன சொல்கின்றார், யா இப்ராஹிம், இப்ராஹிம் என்று அழைத்தே கூறுகின்றார்கள். கால அராகிபுன் அன்த அன் ஆலிஹதி யா இப்ராஹிம், இப்ராஹிமே என்னுடைய இந்த சிலைகள், இந்த தெய்வங்கள் இவைகளெல்லாம் வெறுத்து ஒதுக்க சொல்கின்றாயா என்று அவரை எச்சரிக்கை செய்து கேட்கின்றார் இப்ராஹிம் அவருடைய தந்தை. இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்த்து, லைல்லம் தன்தஹில அர்ஜுமன்னக வஹ்ஜுர்னி மலியா, நீ இந்த விஷயங்களை விடவில்லை என்றால் உன்னை கல்லால் அடித்து கொன்று விடுவோம், இல்லை என்றால் வஹ்ஜுர்னி மலியா, நீ எங்களை விட்டு ஹிஜ்ரத் செய்துவிடு, துறந்து விடு என்று நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்த்து கூட ஹிஜ்ரத் கடமையாக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. நபி அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள், நபி இப்ராஹிம். இது மட்டுமல்லாமல் وقال الذين كفروا لرسلهم, அல்லாஹ் பொதுப்படையாக அனைத்து நபிமார்களையும் குறிப்பிட்டு சொல்கின்றான். இப்ராஹிமில் 14வது அத்தியாயத்தில் 13வது வசனத்தில் இறைவன் கூறுகின்றான், லநுஹ்ரிஜன்னக்கும் மின் அர்தினா அவ் லதஊதுன்ன ஃபீ மில்லத்தினா, அந்த கௌமுகள் தங்களுடைய நபிமார்களுக்கு இறை தூதர்களுக்கு சொல்கின்றார்கள், நீங்கள் எங்களை விட்டு சென்று விடுங்கள், இல்லை என்றால் உங்களையெல்லாம் நாங்கள் எங்களுடைய மார்க்கத்தில் நீங்கள் திரும்பவில்லை என்றால் உங்களை கொன்று விடுவோம், உங்களை அழித்து விடுவோம் என்றெல்லாம் மிரட்டுகின்றார்கள். இதுதான் ஹிஜ்ரத்தினுடைய வரலாறு. ஹிஜ்ரத் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் ஏற்பட்டதல்ல. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த ஹிஜ்ரத்திற்குரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத்திற்குரிய காரணமும் புதிதாக ஏற்பட்டதல்ல. அதுவும் எல்லா நபிமார்களுக்கும் ஏற்படுத்தப்பட்ட அதே காரணம்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும். சத்தியம் அசத்தியம் இந்த இரண்டுக்கும் மத்தியில் எப்போதும் மோதல் இருந்தது. சண்டை சச்சரவுகள் இருந்தது. சத்தியத்தை பின்பற்றக்கூடிய சில மக்கள் வாழ்ந்தார்கள், அதனை எதிர்க்கக்கூடிய அசத்தியத்தில் இருந்தவர்களும் வாழ்ந்தார்கள். ஒவ்வொரு சமுதாயத்திலேயும் நபிமார்களுடைய சமுதாயத்தில் சத்தியம் அசத்தியம் இந்த இரண்டுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையின் காரணமாகத்தான் இந்த ஹிஜ்ரத் என்கின்ற வரலாறு சரித்திரம் படைக்கின்றார். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா சூரத்துல் ஹஜ் என்கின்ற 22 அத்தியாயத்தில் 40 வசனத்தில் சொல்லிக் காட்டுகின்றான், அல்லதீன அஹ்ரஜு மின் தியாரிஹிம் பிகைரி ஹக்கின் இல்லா அன் யகூலு ரப்புனல்லாஹ். இந்த நபிமார்களையெல்லாம் அவர்களுடைய ஊர்களிலிருந்து வெளியேற்றியது என்ன காரணம் தெரியுமா? அவர்கள் அசத்தியத்தில் இருந்ததன் காரணமாகத்தான் வெளியேற்றுகின்றார்கள், பிகைரி ஹக். ஆனால் சத்தியத்தில் இருந்தவர்கள் காலு ரப்புனல்லாஹ், அந்த நபிமார்கள் அந்த இறை தூதர்கள் சொன்னார்கள், எங்களுடைய ரப் அல்லாஹ், அல்லாஹ் என்கின்ற அந்த ஏகத்துவம், அந்த தௌஹீத், அந்த ஏகத்துவத்தை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி சத்தியத்திற்காக வேண்டி பாடுபட்டார்களே, இதன் காரணமாகத்தான் இந்த நபிமார்கள் வெளியேற்றப்பட்டார்கள் என்கின்ற அந்த செய்தியையும் நாம் பார்க்கிறோம். இதுவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புதிதாக ஏற்பட்ட ஒன்றல்ல. எனவே ஹிஜ்ரத் என்பது மிக பயங்கரமான ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதற்கு முன்னால் ஏற்படாத புதிதாக ஏற்பட்ட ஒன்றல்ல, சர்வசாதாரணமாக தெரிந்த ஒன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஏனென்றால் எப்போது நபியாக அருளப்பட்டார்களோ அந்த 40 வயதிலேயே ஒருவர் சொன்னார்கள், வரக்கத் இப்னு நௌஃபல், நௌஃபலுடைய மகன் வரக்கா சொன்னார், அப்பதான் புதிதா நபி இக்ரா என்கின்ற அந்த வசனம் இறங்குகிறது, அதனை எடுத்து ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அவரிடத்தில் சொல்கின்றார்கள். அந்த ஹதீஜாவுடைய சகோதரர் அல்லது சிறிய தந்தை இஸ்லாம் என்பது யாருக்கும் தெரியாது. அப்போது சொல்கின்றார்கள், இந்த சத்தியத்தை நீங்கள் உரைக்கின்ற போது மக்கள் எல்லாம் உங்களை மக்காவை விட்டு விரட்டுவார்கள், அப்போது நான் இளமையாக உங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமே என்று அந்த வயோதிகர் சொன்னார் வரக்கா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரியாமல் இருக்கவில்லை, உடனே கேட்கின்றார்கள், என்னை இந்த மக்கள், என்னுடைய தாயத்து மக்கள், இந்த மக்கத்து வாசிகள், இந்த குறைசிகள் மக்காவை விட்டு துரத்து விடுவார்களா? ரொம்ப ஆச்சரியமா கேட்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கோத்திரத்தில், குலத்தில், மொழியில, தேசத்தில் ஒன்றுபட்டு இருக்கக்கூடியவர்கள் அந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்கள். அவர்கள் அந்த கோத்திரத்தில் பிறந்த என்னை விரட்டுவார்களா என்று கேட்கிற போது தான் வரக்கா சொல்கின்றார்கள், கண்டிப்பாக விரட்டுவார்கள். இதற்கு முன்னால் வந்திருந்த நபி மூசாவை விரட்டியிருக்கின்றார்கள் அவர் சொல்கின்றார் வரக்கா. ஹிஜ்ரத் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்போது நபித்துவம் என்கின்ற அந்த வகை இறங்குகிறதோ அப்போதே தெரியும், நான் இந்த ஊரை விட்டு விரட்டப்படுவேன் என. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதனுடைய நிகழ்ச்சி என்ன? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எந்த ஒன்றையும் நிகழ்த்துவதற்கு காரண காரணிகளை ஏற்படுத்தித்தான் செய்வான். ஏதோ பிடித்தோம் அல்லது கவிழ்த்தோம் என்கின்ற அந்த வார்த்தை அல்ல, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு படித்தரம். இவ்வாறு விரட்டுவதற்குரிய அந்த அசத்தியவாதிகள் எப்படியெல்லாம் விரட்டினார்கள் என்பதனை காணுகின்ற போது சூழ்ச்சி செய்வார்கள், சதி செய்வார்கள். அந்த சூழ்ச்சியின் அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை துறந்து வெளியேறினார்கள். ஆனால் மக்ரு, மக்ரு என்கின்ற அந்த சூழ்ச்சி இருக்கிறத, லா யஹீக்குல் மக்ரு இல்லா பி அஹ்லிஹி, எந்த ஒரு சூழ்ச்சி செய்தாலும் சூழ்ச்சி செய்தவன் அந்த சூழ்ச்சியினாலேயே அவன் அழிவான். அந்த அசத்தியவாதிகள் சூழ்ச்சி செய்கின்றார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அறிவிக்கின்றான், இந்த சூழ்ச்சி எல்லாம் எதற்காக, என்ன சூழ்ச்சி செய்தார்கள் என்பதனை பிறகு பார்ப்போம். இதற்காக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விரட்டுகின்றார்கள். நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாருக்கும் பிடிக்காதா, அல்லது நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொய்யர் என்று எவராவது மக்கத்து மக்கள் சொன்னார்களா? ஒன்றுமே கிடையாது. இன்னும் சொல்வதாக இருந்தால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ்வுக்கு நன்கு தெரியும். இன்னும் அந்த மக்கள் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை உங்களை கவலை கொள்ள வைக்க வேண்டாம். எப்படிலாம் சொல்றான், பொய்யன்னு சொல்றான், சூனியக்காரன் சொல்றான், மந்திரவாதின்னு சொல்றான், பைத்தியக்காரன் சொல்றான். இந்த வார்த்தைகள் ஒருபோதும் உங்களை கவலைக்குள்ளாக்க வேண்டாம். ஏன்னு தெரியுமா? ஃபைன்னஹும் லா யுகல்லிபூனக், முஹம்மதே நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்களை ஒருபோதும் அவர்கள் பொய்யனாக ஆக்கியதே கிடையாது. அந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் நபியை பொய்ப்படுத்தியதே கிடையாது. நம்ம வேண்டுமானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லை பொய்ப்படுத்துகின்றோம், ஏற்றுக்கொள்ளவில்லை. எத்தனையோ மக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த செய்திகளை ஹதீதுகளை மறுக்கின்றார்கள். மறுப்பது என்பது என்ன? அபூஜஹல் எதனை மறுக்கின்றானோ அதே போன்றுதானே மறுக்கின்றார்கள், இதுதான் பொய். ஆனால் அந்த அபூஜஹல் போன்றவர்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொய்ப்படுத்தியதில்லை, சஹாபாக்களை பொய்ப்படுத்தியதில்லை. தலைக்கு மேல் வைத்து புகழ்ந்தவர்கள். குர்ஆன் இறங்குகின்ற போதே, இஸ்லாத்தை போதிக்கின்ற போதே இந்த அபூஜஹல் இரகசியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிற்கு சென்று நபி அவர்கள் ஓதக்கூடிய இந்த திருமறை வசனங்களை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். கேட்டுக்கொண்டிருப்பான். இவனுக்கு தெரியாமல் இன்னொரு ஒருவர் அஹனஸ், அவர் கேட்டுக்கொண்டிருப்பார். இருவரும் தற்செயலாக சந்திப்பார்கள், நீ எங்க வந்த, நான் எங்க வந்தா என்று. உண்மையை மறைக்க முடியாமல் அவருடைய வார்த்தை கேட்க வந்தேன் என்று சொல்வார்கள். இவை இதெல்லாம் நிகழ்ச்சி உண்மை. அல்லாஹ் சொல்லுகின்றான், உம்மை பொய்ப்படுத்தவில்லை நபியே, அல்லாஹுடைய அந்த வசனங்களை பொய்ப்படுத்துகின்றார்கள். முஹம்மத் என்கின்ற அந்த உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய அந்த உடலையோ அவருடைய குணத்தையோ அவர்கள் பொய்ப்படுத்தியதே கிடையாது என அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அந்த சத்தியத்தை உரைக்கின்றார்களே, உண்மையை உடைத்து சொல்கின்றார்களே, இதனைத்தான் அந்த அபூஜஹல் மறுக்கின்றான். எனவே இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறு, நம்முடைய மார்க்கத்திற்கு, நம்முடைய ஆபாக்களுடைய மார்க்கத்திற்கு வந்துவிடு. எல்லா நபிமார்களுக்கும் சொன்ன வார்த்தை, அன் தஊதலி மில்லத்தினா, நம்முடைய மார்க்கத்திற்கு திரும்பிவிடு என்று சொன்னார்களே, அந்த வார்த்தையை தான் அபூஜஹல் சொன்னான், அந்த வார்த்தையை தான் உத்பா சொன்னான், ஷைபா சொன்னான், எல்லாரும் சொன்னார்கள். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சத்தியத்திலிருந்து, இறைவனுடைய அந்த மார்க்கத்திலிருந்து ஒருபோதும் நான் பின்வாங்க மாட்டேன் என்று எத்தனையோ பொருள் ஆசைக்கும், அதே போன்று பெண்ணாசைக்கும் மண்ணாசைக்கும் ஆசையூட்டுகின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் மார்க்கத்திலிருந்து பின்வாங்கவில்லை. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எனவேதான் இவரை நாம் என்ன செய்யலாம் என அவர்களுக்கு மத்தியிலே ஒரு சின்ன ஒரு மஷூரா வைக்கின்றார்கள், ரகசிய கூட்டத்தை ஏற்படுத்துகின்றார்கள். அந்த கூட்டத்தில் பலர், அந்த குறைசி தலைவர்கள் கூடி ஒரு உறுதிமொழி எடுக்கின்றார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதனை சூரத்துல் அன்ஃபால் என்கின்ற எட்டாவது அத்தியாயத்தில் 30வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், வைதேம்குரு பிக்கல் லதீன கஃபரு லியுஸ்பிதூக அவ் யக்துலூக அவ் யுக்ரிஜூக வயம்குரூன வயம்குருல்லாஹ் வல்லாஹு கைருல் மாக்கிரீன். நபியே முஹம்மதே, உங்களை சூழ்ச்சியினால் கட்டி போடலாம் என்று எண்ணுகின்றார்கள். மக்காவில் ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருவோம், யாருக்கும் தெரியாம ஒரு அறையில சிறப்பிடிச்சு வைப்போம் என்று சொல்கின்றார்கள். அல்லது உங்களை கொலை பண்ணி விடுவோம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஊரை விட்டு நாடு கடத்திடுவோம், இப்படி மூன்று திட்டங்கள் தீட்டி அதிலே அபூ ஜஹல் அவன் கூறுகின்றான், முஹம்மதை கொலை செய்து விடுவோம், அதோடு குளோஸ் மார்க்கத்தை குளோஸ் பண்ணிடுவோம். ஏன்னா எங்க இருந்தாலும் அவருடைய சகாக்கள் வந்து நம்மளை மிஞ்சி விடுவார்கள். அந்த அளவுக்கு உறுதியான நம்பிக்கை கொண்டவர்கள் சஹாபா பெருமக்கள். இப்போது சஹாபாக்களை பற்றி சில அவதூறான வார்த்தைகளை பேசுகின்றார்கள், அப்படி அல்ல. அபூஜஹல் போன்றவர்கள் கூட நபி அவர்களுடைய சஹாபாக்களை எந்த அளவுக்கு நம்பியிருந்தார்கள் தெரியுமா? முஹம்மது நீங்கள் உயிரோடு விட்டால் எந்த மூலையில் இருந்தாலும் காப்பாற்றி அவருடைய மார்க்கத்தை நிலை நிறுத்தி விடுவார்கள். எனவே கொலை செய்து விடுவோம் என்று சூழ்ச்சி செய்கின்றான் அபூஜஹல். அதற்கு எல்லோரும் ஏகோபித்து முடிவு செய்து ஒவ்வொரு குறைசி கோத்திரத்திலிருந்து ஒவ்வொரு கூட்டங்களிலிருந்து ஒரு தலைவர் அவரை கொலை பண்ணுவதற்கு. ஏனென்றால் ஒரு சமுதாயம் கொலை செய்தால் அடுத்த சமுதாயங்கள் எல்லோரும் கேள்வி கேட்பார்கள், இவன் தான் முகமதை கொண்டான் அப்படின்னு. அதனால நம்ம எல்லோருமே என்ன செய்வோம், நபி அவருடைய வீட்டை முற்றுகையிட்டு ஆளுக்கு ஒரு வாழை வச்சு அவர் எப்போது காலையில வெளியேறி வருவாரோ அப்போது கொண்டு விடுவோம் என்று தீர்மானம் செய்கின்ற போது அல்லாஹ் ஜல்லஷானு தாலா அதனை வெளிப்படுத்துகின்றான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த செய்தி இந்த வசனம் இறங்கியதுமே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேராக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வீட்டிற்கு சென்று இந்த நடப்பை சொல்கின்றார்கள். இறைவனுடைய வசனம் வந்திருக்கிறது, நாம் ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான உஷ்ணமான நேரத்தில் நடு உச்சியில அவருடைய வீட்டு கதவை தட்டி செல்கின்றார்கள். அப்போது அபூபக்கர் ஆச்சரியப்படுகின்றார், இந்த நேரத்தில் யாரும் வரமாட்டாங்களே, ஏன் இப்படி வந்திருக்கிறீங்க? அந்த பதபதைப்போடு கேட்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அபூ ஜஹல் போன்றவர்கள் நம்முடைய கதையை முடிக்கிறதுக்கு தீர்மானம் செய்திருக்கிறாங்க, நம்ம இப்போ புறப்படக்கூடிய இந்த ஊரை விட்டு வெளியேறக்கூடிய நேரம் வந்துவிட்டது என சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். அன்பே உருவான உண்மையான உயரிய அந்த நண்பர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்கின்றார்கள், நாம் செல்வோம், எப்போது செல்ல வேண்டும், உடனேயா என்று பல கேள்விகளை வைக்கின்றார்கள். நீங்கள் என்று சொன்னீர்களோ, எப்படி சொன்னாங்க தெரியுமா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இதா அராத அல் ஹிஜ்ரத, அவர்கள் ஒவ்வொரு சஹாபாக்களும் மக்காவை துறந்து மதீனாவுக்கு செல்கிற போது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் போய் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் ஹிஜ்ரத்துக்கு போகணும், நானும் மக்காவை துறந்து போகணும் அப்படின்னு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், லா தஅஜல், அவசரப்படாத, லஅல்லல்லாஹ யஜஅலுக சாஹிபா, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நண்பரை ஏற்படுத்துவான். அபூபக்கர் அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், உங்களுக்கு ஒரு சாஹிப், ஒரு சொஹபத், ஒரு நண்பரை ஏற்படுத்துவான் என்று சொல்கின்றார்கள். நண்பனுடைய அந்த வார்த்தைய உண்மையிலேயே உண்மையான நண்பனாக இருந்தால் தன் நண்பன் என்ன சொல்கின்றான், எதற்காக சொல்கிறான் என்பதனை அப்படியே புரிந்து கொள்வான். அந்த அடிப்படையில் உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உணர்ந்தார்கள், நான் நபி அவர்களோடு தான் ஹிஜ்ரத்து செல்வேன் என்பதனை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். அந்த இடத்துல சொல்லி காட்டுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அன்று நீங்கள் சொன்னீர்கள், அன்று முதலே நான் இரண்டு ஒட்டகம் வாங்கி வைத்திருக்கிறேன், நாம் மக்காவை துறந்து மதீனா செல்வதற்காக வேண்டி. உண்மையான நட்புக்கு இதுதான் அடையாளம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அந்த ஒட்டகத்தை வாங்கி வைத்து நான்கு மாதங்கள் தீனியும் சேர்த்து வாங்கி வைத்திருக்கிறார்கள், எப்போது அழைப்பார்கள் தெரியாது, அதுவரை நாம் அதற்கு உணவையும் ஊட்டுகின்றார்கள், எங்கே செல்வோம் என்று கூட தெரியாது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அடுத்து அந்த பயணங்கள் தொடர்கிறது. இந்த இடத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பின என்ன, விளங்கக்கூடிய செய்தி என்ன, எங்கெல்லாம் சத்தியம் கூறப்படுகின்றதோ அங்கு அசத்தியம் தலை தூக்கும். அந்த அசத்தியம் கருத்து மோதலோடு இருக்காது. அந்த சத்தியத்தை அழிப்பதற்காக வேண்டி அவர்கள் எடுக்கக்கூடிய ஆயுதங்கள் பொருளாதாரம். இப்ப உலகம் முழுவதும் நீங்க பாருங்க, ஒருவரை அடிமைப்படுத்த வேண்டும், ஒரு நாட்டை நாம் சீர்குலைக்க வேண்டும் என்றால் அவன் முதல்ல கை வைக்கிறது இதுல பொருளாதார தடை. அந்த பொருளாதார தடை எப்போது வைக்கிறார்களோ அசத்தியத்தில் இருக்கிறார்கள் என்கின்ற அர்த்தம். அந்த பொருளாதாரத்தின் மூலமாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழிக்க வேண்டும் என்றும் எண்ணுகின்றார்கள். அவர்களை அழிப்பதற்காக வேண்டி மற்ற மக்களுக்கு பொருளாதாரத்தை வாரி இறைக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரோடோ அல்லது பிணத்தோடு கொண்டு வந்தால் அவர்களுக்கு 100 ஒட்டகங்கள் நாங்கள் பரிசளிப்போம் என்று சொல்கின்றார்கள். இந்த பரிசு இருக்கிறத சாதாரணமா இமேஜிங் பண்ண முடிய அளவுக்கு இல்லை. அந்த காலத்தில் சாதாரண பரிசல்ல, 100 கார்களுக்கு சமம். இன்று சில கம்பெனிகள் ஒரு காரை வச்சுக்கிட்டு என்ன செய்யறான், எத்தனையோ ஆசை வார்த்தைகளை ஊட்டுவதை பார்க்கிறோம். ஆனால் 100 ஒட்டகங்கள் தருவதாக அபு ஜஹல் போன்றவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயிருக்கும் உடலுக்கும் இருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதற்கு ஆசைப்பட்டு சென்றவர்களும் பலர். அதிலே ஒருவர் சுராகா இப்னு மாலிக். அவருடைய நிலை எப்படி இருந்தது? கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை துறந்து செல்கின்றார்கள். சென்று கொண்டிருக்கிறார்கள் மதீனாவை நோக்கி. எல்லா விதத்திலேயும் ராஜதந்திரியாக செல்கின்றார்கள். சாதாரணமாக செல்லல, தன்னுடைய அறிவு அனைத்தையும் அங்கே உற்படுத்தி அந்த மக்கத்து மக்கள் மதீனாவை நோக்கி எந்த பாதையில் வருவார்களோ அந்த பாதையை தவிர்த்து மக்கத்து முஷ்ரிக்கினுடைய கற்பனைக்கு எட்டாத அளவிற்கு எதிர்மறையாக செல்கின்றார்கள். மதீனா என்பது வடக்கு திசையிலே இருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து தென் திசையை நோக்கி, யமன் தேசத்தை நோக்கி செல்கின்றார்கள். அங்கேதான் சௌர் என்கின்ற குகை இருக்கிறது. அப்படி இருந்தும் அதிலிருந்து சில நாட்கள் கடல் மார்க்கமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடலோரமாக செல்கின்றார்கள். சில மக்கள் பார்க்கிறார்கள், முஹம்மதை காண்கின்றார்கள். கண்டு மக்காவுக்கு வந்து சொல்கின்றார்கள், என்னப்பா முகம்மது மூல முடுக்கெல்லாம் வலை வீசி தேடுறானோ, ஏன், எதற்காக? இப்போ சத்தியத்தை அழிப்பதற்காக இல்ல, 100 ஒட்டகத்திற்காக வேண்டி. ஒவ்வொரு வீடு வீடாக எல்லா இடங்களிலும் தேடுகின்றார்கள். இந்த செய்தி அந்த கூட்டத்தில் சொல்லப்படுது, இந்த முகம்மது அங்க கடற்கரை பக்கமா நான் பார்த்தேன் அப்படின்ட்டு. மக்களுக்கு அது இது யாரோ யாரையோ பார்த்துட்டு வந்து சொல்றாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல சுராகா என்பவர் மட்டும் மதி நிற்பத்தோடு அவர் என்ன சொல்கின்றார் தெரியுமா? உண்மையிலேயே அவருக்கு புரிந்துவிட்டது, ஒருவர் அல்ல இருவர் சொல்லிவிட்டார்கள். அப்ப இதிலே உண்மை இருக்கிறது, முஹம்மது கடற்கரை மார்க்கமாக சென்று கொண்டிருக்கிறார். அந்த 100 ஒட்டகத்தை நாம் தான் கைப்பற்ற வேண்டும் என்கின்ற அந்த பெருமிதம் அவருடைய உள்ளத்தில் நமக்கு கிடைச்சிருச்சு என்ற எண்ணத்துல உடனே அவருடைய வார்த்தையை, இல்ல பண்ணி வேற யாரையோ பார்த்துட்டு பேசுற, உனக்கு நீ எங்க பார்த்தியோ யார பார்த்தியோ தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்திலிருந்து அவரை விரட்டி விட்டு வீட்டிற்கு சென்று வாளையும் குதிரையும் எடுத்துக்கொண்டு செல்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பொருளுக்கு ஆசைப்பட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயிரை பறிப்பதற்காக செல்கின்றார். அவருடைய நிலை எவ்வாறு மாறியது தெரியுமா? அந்த சென்ற குதிரை அருகே நெருங்குகின்ற போது அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா அந்த குதிரையினுடைய காலை முடக்கி விடுகின்றான். பூமியிலே புதைந்து விடுகிறது. அடுத்து தட்டி எழுப்பி மீண்டும் செல்கின்றார் சுராகா. மீண்டும் அதே நிலை ஏற்படுகிறது. மீண்டும் செல்கின்றார் மூன்றாவது முறையும். அப்போதுதான் சுராக்காவுடைய உள்ளத்திலே ஒரு தெளிவு ஏற்படுகிறது, உண்மையிலேயே இந்த முஹம்மத் இறைவனுடைய தூதர் தான். அப்போது அவருடைய உள்ளத்திலே ஈமான் உறுதி கொண்டு விட்டது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலு, உண்மையான இறை தூதர், இவரை அல்லவா நாம் கொலை புரிய வந்தோம் என்று எண்ணி அபயம் தேடுகின்றார். இந்த குதிரை இவ்வாறு நம்மளை சதி செய்கிறது அல்லவா, அபயம் தேடுகின்றார். அதுவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி கூட பார்க்காமல் தான் சென்றார்கள். அபூபக்கர் அவர்கள்தான் முஹம்மது அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுமோ, தன்னுடைய நண்பருக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுமோ என்று திரும்பி திரும்பி பார்த்து சென்றார்கள். உடனே அபய குரலை சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து வாருங்கள் என்று சொல்கின்றார்கள். ஈமான் கொள்கின்றார்கள். ஈமான் கொண்டது மட்டுமல்லாம கொலை புரிய வந்தவர் இப்போது பாதுகாப்பு கேடயமாக இருக்கிறார். முஹம்மதை பற்றி எந்த ஒரு தகவல் வந்தாலும் அதனை அப்படி டைவர்ட் பண்ணி விடுறது. டைவர்ட்ஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பயணத்தை பாதுகாப்பு பயணமாக ஆக்கினார்கள் சுராக்கா அவர்கள், கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே. அது மட்டுமல்ல, இதில் நிறைய படிப்பன. அந்த உயிருக்கு ஆபத்து ஏற்படுது இல்லையா, தன்னுடைய உயிருக்கு. சுராக்கா இப்படி குதிரை இப்படியே உழுந்து உழுந்து போனா நம்ம எங்க உயிரோடு போய் சேருவோம், மரணமாகி விடுவோம். எனவே தன்னுடைய உயிருக்கு ஒரு ஆபத்து ஏற்படுகின்ற போது உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஈமான் கொண்டு நான் உங்களுக்கு பாதுகாப்பாக செல்கிறேன், இதிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்கின்ற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை சொல்கின்றார்கள். சுராக்கா, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறீர்கள், இப்போது நான் ஒன்று சொல்கின்றேன். கிஸ்ரா என்கின்ற பாரசீகத்தினுடைய ஈரான் ஈராக்கில் இருக்கக்கூடிய பாரசீக மன்னர்கள் அவர்களுடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய அஸ்வார் காப்புகள், தங்க காப்புகள், இவைகள் உங்களுக்கு சொந்தம் என்று நான் எழுதி தருகிறேன் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமிர் இப்னு ஃபுஹைரா என்கின்ற சஹாபியை வைத்து அந்த இடத்தில் வைத்து எழுதி கொடுக்கின்றார்கள். ஹிஜ்ரத்தின் முடியல. இதே சமயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிஸ்ராவினுடைய அந்த சம்பவம் உண்மையிலேயே நடக்கிறது, முன்னறிவிப்பு இந்த ஹிஜ்ரத் மூலமாக. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம், பாரசீக மன்னர் ஆட்சி அழிந்து ஒழிந்து நாசமாகி போகிறது. அதற்கு காரணம் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? நபி அவர்கள் இஸ்லாத்தை பற்றி எல்லா மன்னர்களுக்கும் ஒரு தபால் எழுதுவார்கள், கடிதம் எழுதுவார்கள். அஸ்லிம் தஸ்லம், இஸ்லாத்தை தழுவுங்கள், நீங்கள் நிம்மதி பெறுவீர்கள் என்று பாரசீக மன்னர் கிஸ்ராவுக்கு, ஷாம் தேசத்து அதாவது மேற்கில் இருக்கக்கூடிய அந்த மன்னர்களுக்கு எழுதுவார்கள். சிரியா போன்ற அந்த ஏரியா, லெபனான், சிரியா, ஷாம், அவர்களுக்கு எழுதுவார்கள், கைசர் மன்னர்களுக்கு. ஆனால் எல்லா மன்னர்களும் அந்த லெட்டரை, அந்த தபாலை ஏற்றார்கள். இந்த கிஸ்ரா அந்த தபாலை அப்படி கிழித்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த தூதர் வந்து சொன்ன உடனேயே, லெட்டர் கொடுத்து வந்த அந்த தூதர் சொன்ன உடனேயே ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், என்னுடைய தவாலை கிழித்ததை போன்று அவனுடைய ஆட்சியும் கிழிக்கப்படும் என்றார்கள், சின்ன பின்னமாக்கப்படும் என்றார்கள். சொல்லி ஒரு வருடத்திற்குள்ளே அவனுடைய ஆட்சி சின்ன பின்னமானது. ஆனால் கிஸ்ரா என்கின்ற அந்த கோட்டை முழுவதும் கைப்பற்றப்பட்டது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்தில். அந்த கைப்பற்றப்பட்டு அதனுடைய பொருட்களை எல்லாம் பங்கு வைக்கின்ற போது இந்த சிவாரும் வந்தது. இந்த தங்க காப்புகளும் பங்கு பிரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பங்கு வைக்கின்ற அந்த நேரத்தில் சுராக்கா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தபாலை எடுத்து வைக்கின்றார்கள். யா அமீர் அல் முஃமினீன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் கொள்வதற்காக சென்றேன், நூறு ஒட்டகத்திற்கு ஆசைப்பட்டு. இறைவனுடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் நான் இஸ்லாத்தை ஏற்றேன், எனக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிஸ்ராவுனுடைய தங்கக் காப்புகள் உனக்கு சொந்தமாகும் என்று சொன்னார்கள். இதோ அந்த தபால். இதை பார்த்த உடனே எந்த ஒரு கேள்வி எந்த சஹாபாக்களுக்கு அப்படியே கொடுத்து விடுகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் அவசியமான அந்த நேரம் ஹிஜ்ரத். உலக தேவைகள் அவசியம், பொருளாதாரம் தேவை. அந்த கொல்லப்படக்கூடிய அந்த நேரத்தில் சுராகா தன்னுடைய உயிருக்கு அபயம் அளித்து விட்டார்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்லாமல் தனக்கு தங்கக்காப்பு தருவேன் என்று வாக்களித்து விட்டார்களே. இவ்வளவு பெரிய கொடை வள்ளல். உடனே அவர் சொல்கின்றார் சுராகா அவர்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு பல சொத்து சுகங்கள் இருக்கிறது, எனக்கு பல ஆட்டு மந்தைகள் இருக்கிறது, ஒட்டக கூட்டங்கள் இருக்கிறது, இன்னென்ன இடத்துல இருக்கிறது, அவைகள் உங்களுடைய தேவைக்கேற்ப அனைத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சுராகா அன்று சொல்கின்றார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வரியில் சொல்கிறார்கள், லா ஹாஜத்தில் லிமால், எனக்கு எந்த பொருளும் அவசியம் இல்லை என்றார்கள். இதுதான் தஅவா பணியில கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அழைப்பு பணியில பொருளுக்கு நாம் ஆசைப்பட்டு, பொருளாதாரத்திற்கு ஆசைப்பட்டு, பதவிக்கு ஆசைப்பட்டு, நம்முடைய புகழுக்கு ஆசைப்பட்டு தாவா செய்தால் அந்த புகழோடு அந்த தாவா முடிந்துவிடும், அந்த பதவியோடு முடிந்துவிடும், பொருளோடு முடிந்துவிடும். எப்போது அந்த பதவியை புடுங்கிட்டான்னு வைங்க, என்னடா ஜாலியாத்து, நமக்கு ஒரு பதவி தந்தா இப்ப தூக்கிட்டான், இனிமே எங்க தாவா பண்ண போறோம், பண்ணுவானா? பதவிக்கு மட்டும் ஆசைப்பட்டிருந்து தாவா பண்ணியிருந்தா பதவியை பிடுங்கிட்டா ஆட்சி இழந்த மாதிரி, ஒண்ணுமே செய்ய மாட்டான். பொருள், பொருள் கிடைக்கிறது கிடைக்கிறது என்று தாவா பண்ணுகின்ற போது அந்த பொருளாதாரத்திற்கு இல்ல, இனிமே உனக்கு சம்பளம் கிடையாது அப்படின்னு சொன்னா, நமக்கு சம்பளமே இல்லை ஒண்ணும் இல்லை, எதுக்கு என்ன தாவா பண்ணணும் அப்படின்றான் இல்லையா? அதனாலதான் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா அனைத்து நபிமார்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன, எல்லா நபிமார்களும் சொன்ன வார்த்தை என்ன, இன்னி லா அஸ்அலுக்கும் அஜ்ரா, நாங்கள் ஒருபோதும் கூலி கேட்க மாட்டோம், இன் அஜ்ரிய இல்லா அலல்லா, நிச்சயமாக கூலி என்பது அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா அவன் தரக்கூடிய அந்த நற்கூலி தான் என்று சொன்னார்கள். எவ்வளவு தேவையான நேரத்தில் ஹிஜ்ரத் என்பது, எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை, பொருளாதாரத்தை இழந்து போகக்கூடிய அந்த நேரத்தில் ஆசைப்பட்டிருக்கலாமா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருளாதார ஆசையும் கிடையாது. இது மட்டுமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் உண்மை, எப்போதும் உண்மையாளராக வாழ்ந்தார்கள். அவர்களை வெறுத்து ஒதுக்குகிற போது கூட, அவர்களை பொய்ப்படுத்தியது போது கூட, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையாளர்களாக வாழ்ந்தார்கள் என்பதனை நாவினால் கூற வேண்டிய அவசியமே இல்லை, மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர்களுடைய செயல்பாடுகள் இருந்ததை பார்க்கிறோம். மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்ல நூண்டு தீர்மானம் செய்கின்றார்களே, அதுவரை தங்களுடைய உடைமைகள், தங்களுடைய மதிப்புமிக்க பொருட்கள் இவை அனைத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அமானிதமாக வைத்தார்கள். தங்களுடைய கோத்திரத்தினுடைய தலைவர்களுக்கு மத்தியில் கொடுக்கல, பெரும் செல்வந்தர்களுக்கு மத்தியில் கொடுக்கல. இந்த முஹம்மது நம்பிக்கை மோசடி ஒருபோதும் செய்ய மாட்டார், தங்களுடைய வாழ்க்கையில உண்மையைத்தான் உரைப்பார், இவர்கிட்ட அமானிதத்தை கொடுத்தா அமானிதத்தை அப்படியே பாதுகாப்பா தனக்கு தருவார். இந்த நிலை நுபுவத்துக்கு முன்னாடி அல்ல, அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்படுவதற்கு அல்ல, அதுக்கு முன்னால் அல்ல. மக்காவில நபியாக 13 வருடங்கள் இருந்தார்களே, அந்த 13 வருடமும் அந்த 13 வருடத்தில் எப்போது கொலை புரிய வேண்டும், அவரை கொல்ல வேண்டும் என்று சொன்னார்களோ அதுவரை அமானிதம் இருந்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல. நபி அவர்கள் என்ன செய்தார்கள், நம்மளை கொல்ல போறான், நம்மளை இந்த ஊரை விட்டு விரட்ட போறான், இவர்களுக்கு ஏன் நம்ம திரும்ப அமானதியத்தை கொடுக்கணும், நம்மளுடைய செல்வமே இல்லையே, எல்லாத்தையும் கொண்டு போயிருவோம் ரகசியமாகத்தானே மக்காவை துறந்து போகின்றார்கள். அந்த பொருட்களையும் எடுத்து சென்றால் எவன் கேட்க போறான், நீ என்னைய கொல்ல வந்த உன்னோட பொருள் நான் எப்படா தருவேன் என்று சொல்லியிருக்கிறாமா இல்லையா? ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் கூட அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை வைத்து இன்னென்ன பொருள் இன்னென்ன ஆளுக்கு நீங்கள் 3 நாட்களுக்குள் அந்த அமானதத்தை ஒப்படைத்து விட்டுத்தான் மக்காவை துறந்து நீங்க மதீனாவிற்கு வர வேண்டும். சுப்ஹானல்லாஹ், பாருங்க பொருளுக்கு ஆசைப்பட்டார்களா? இது ஒவ்வொருவர்களும் தாவா பணியில் இருக்கக்கூடிய நம்ம நினைக்கிறோம் ஆல்மிசாமார்களுக்கு தான் இந்த கருத்து என்று நினைக்காதீர்கள். ஒவ்வொருவர்களும் தாவா பணியில் ஈடுபட வேண்டும் அல்லவா? ஒவ்வொரு முஸ்லிமும் ஒரு விஷயத்தை ஒரு செய்தியாக இருந்தாலும் அவை இஸ்லாத்தினுடைய செய்திகளாக இருந்தால் அதனை எத்தி வையுங்கள் என்று சொன்னார்கள். மூமின்கள் அனைவர்களும் தாயாக்கள், அழைப்பு பணி செய்யக்கூடியவர்கள் இல்லையா? அப்படியானால் இந்த பொருளாதார விஷயத்தில் நமக்கும் கடமை இருக்கிறது என்பதனை உணர வேண்டும் சகோதரர்களே. எத்தனை பேர் இருக்கிறோம் நம்மளுடைய நிலை கொஞ்சம் பாருங்களேன். நம்மளை கொல்ல வரக்கூடியவன் அல்ல, நம்ம இடத்துல கொஞ்சம் எக்குத்தக்கா பேசிட்டான் வைங்களேன், அவன்கிட்ட பொருள் நம்மகிட்ட இருந்தா என்ன நினைப்போம்? இவனுக்கு கொடுக்கவே கூடாது. இந்த ராஸ்கலுக்கு என்ன செய்யணும்? அலைய விடணும். நினைப்போமா இல்லையா? ஆனால் இஸ்லாம் அத்தில் அமானா, அமானதத்தை பேண வேண்டும், அமானதத்தை ஒப்படைத்து விட அகலகு. அந்த அமானத உடையவர்களிடத்தில் அமானதத்தை ஒப்படைத்து விட வேண்டியா சகோதரர்களே? இதுதான் நம்முடைய ஹிஜ்ரத்தினுடைய படிப்பினைகளில் மிக முக்கியமான ஒன்று. கணியத்திற்குரிய சகோதரர்களே, அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தில் முஸ்லிம் அல்லாத ஒரு முஷ்ரிக் அவரை கூட உதவிக்கு வைத்திருக்கின்றார்கள். பிரயாணத்தில் ஹிஜ்ரத்தினுடைய பயணத்தில் அப்துல்லா இப்னு அல் அரீகத், அப்துல்லா இப்னு அரீகத் என்கின்ற ஒருவரை தன்னுடைய வழிகாட்டியாக வைத்திருக்கின்றார்கள் பாதைக்கு. ஏனென்றால் நேரான பாதையிலே மக்காவுக்கு வளமையாக மதீனாவு மக்காவிலிருந்து மதீனாவிற்கு செல்வார்களே அந்த பாதை அல்ல, ஒரு புதிய பாதையை தேர்ந்தெடுத்து நுட்பமாக செல்லக்கூடிய ஒரு பாதையை அறிந்த அப்துல்லா இப்னு அரீகத் என்பவரை தனக்கு உதவிகரமாக வைத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அடிப்படையில் முஸ்லிம் அல்லாதவர்களை நம்பிக்கையுடையவர்களாக நல்ல குணம் உள்ளவராக ரகசியங்களையெல்லாம் பாதுகாப்பவராக இருந்தால் நாமும் சில விஷயங்களில் அவரை உபயோகப்படுத்துவதில் தவறல்ல என்பதில் இந்த ஹிஜ்ரத்தினுடைய பாடத்திலிருந்து நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இது மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமுதாயத்தினுடைய தலைவராக இருக்கிறார்கள் இல்லையா? அந்த தலைவருக்குரிய தகுதி இந்த ஹிஜ்ரத்தில் நான் பார்க்க முடிகின்றது. ஹிஜ்ரத் சாதாரண ஊரை விட்டு அப்படி விரட்டப்பட்டது என்று மட்டும்தான் நான் நினைக்கிறோம். ஆனால் அதிலே எவ்வளவோ கருத்துக்கள் பொக்கிஷங்கள் அடங்கியிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அந்த பயணத்தில் அந்த ஹிஜ்ரத்தில் தன்னுடைய நண்பனாக தன்னோடு செல்ல வேண்டும் என்று ஒரு முடிவை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்றால் ஏன்? அப்போ ஒருவரை தகுதியான ஒருவரை தகுதியான பதவிக்கு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமைத்துவத்தினுடைய தனித்துவம். இவரை இதற்காக உபயோகப்படுத்த வேண்டும். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை மிகப்பெரிய ஒரு வீரர், ஒரு இளைஞர், அவரை தன்னுடைய படுக்கையில தன்னுடைய போர்வை போர்த்தி வைத்து விட்டு அந்த வீட்டை விட்டு சென்றார்கள் இல்லையா? அதற்கு தகுதி அலிதான். அவர்கள் தெரிந்து வைத்தார்கள் அபூபக்கர் அவர்களை பயணத்திலே கொண்டு செல்ல வேண்டும், இதனை இதனால் இவன் முடிப்பான் என்றாராய்ந்து அவனை அவன் கண் விட வேண்டும், விடல் வேண்டும் என்று தமிழிலே சொல்வோமே, அவன் கண் அதனை அவன் கண் விடல் என்று சொல்வார்கள். ஒரு தலைமைத்துவத்தினுடைய பண்பு எப்படி இருக்க வேண்டும், இந்த ஆளை இப்படி உபயோகப்படுத்தினா இந்த காரியம் வெற்றிகரமாக முடியும் என்பதனை முன்பே அறியக்கூடிய ஒரு நுற்பறிவு நுண்ணறிவு இருக்க வேண்டும். அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்தது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தேர்ந்தெடுத்தார்களே ஏன் தெரியுமா? இரண்டு ஒட்டகத்தை மட்டும் வாங்கி வைக்கவில்லை, அந்த பயணம் முழுவதும் எப்படி இருந்தார்கள்? சவுர் குகையிலே கஷ்டத்திற்கு மத்தியிலே அந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். அதில் பல ஆச்சரியமான அதிசயமான சில விஷயங்களை சொல்வார்கள். லைஃபான ஹதீஸாக அல்லது மௌதுவான செய்திகளாக சொல்வார்கள். புறா முட்டையிட்டது என்று மௌது இல்லாத ஒரு ஹதீஸை சொல்வார்கள். அங்கே காப்பாற்றப்பட்டது. சிலந்தியை தன்னுடைய கூட்டை கட்டியது என்று சொல்வார்கள். லைஃபான செய்தி ஹசன் தரஜத்தில் சில இடத்தில் சில மக்கள் சொல்கின்றார்கள். ஆனால் அந்த இடத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த சிறிய குகையிலே உள்ளே நுழைவதற்கு முன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உள்ளே நுழைய விடாமல் பாதுகாப்பாக என்னென்ன இருக்கிறது அதனை தூயப்படுத்தி சுத்தப்படுத்தி செல்கின்றார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அதற்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உள்ளே நுழைய வைக்கின்றார்கள். உயிருக்கு பாதுகாப்பு அந்த இடத்தில்தான் மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் நபி அவர்களை வலை வீசி தேடி வருகின்ற போது சவுர் குகைக்கு மேலே நிற்கின்ற அந்த தருணத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த மேலே நிற்கக்கூடியவர்கள் தங்களுடைய கால் பாதத்தை பார்த்துவிட்டால் நம்மை அடையாளம் கண்டுவிடுவார்கள், நம்மை கொன்று விடுவார்கள் அல்லவா என்று கேட்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இல்லா தன் சுரூஹு ஃபகத் நஸரஹு அல்லாஹ் இது அக்ரஜஹு அல்லதீன கஃபரு ஸானிய ஸ்னைனி இது ஹுமா ஃபில் காரி இது யகூலு லிஸாஹிபிஹி லா தஹ்சன் இன்ன அல்லாஹ் மஅனா. அபூபக்கர் சொல்கின்றார்கள், நம்ம இருவர் என்று சொன்னார்கள், நம்ம இருவர் தான் இருக்கிறோம். அப்போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இல்லை, மூன்றாவதாக நம்மோடு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. லா தஹசன், அபூபக்கரே கவலை கொள்ளாதீர்கள் என்று சொன்னார்கள் அல்லவா. இந்த இடத்துல உயிருக்கு அஞ்சியா சொன்னார்கள்? இல்லை, தன்னுடைய உயிருக்கு அஞ்சி அல்ல, தன்னுடைய உயிர் கொல்லப்பட்டால் நான் ஒரு தனி மனிதன் மரணிப்பேன், ஆனால் அந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் அவர்களுடைய குறிக்கோள் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லவா, எனவே உங்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு விடுமே என்கின்ற எண்ணத்தில்தான் சொன்னேன் என்பதற்கு எத்தனையோ சான்றுகள். ஆரம்பத்தில் அந்த குகையை தூய்மைப்படுத்தியது தன்னுடைய உயிருக்காக அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிருக்காக. அந்த பயணத்தில் முன்னும் பின்னும் நடக்கின்றார்கள். சில நேரம் ரசூலுல்லாஹோட முன்னால் போய் வருவாங்க அந்த ஒட்டகத்தில், சில நேரம் அப்படி பின்வாங்கி வருவார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள், யா அபூபக்கர், என்ன திடீரென்று முன்னால போறீங்க, சில நேரத்தில் வந்து பின்னால வாரீங்க, என்ன மொத்தம் ஏழு நாட்கள் பயணம் அல்லவா, சில நாட்களை முன்னால் போவார், சில நாட்களை பின்னால் போவார், அல்லது சில மணி நேரம் முன்னால் போவார், சில மணி நேரம் பின்னால் போவார். அப்போ தன்னுடைய நண்பரிடத்தில் கேட்கின்றார்கள். அதற்கு அபூபக்கர் சொல்லக்கூடிய பதில் பாருங்க, யா ரசூலல்லாஹ், நான் பின்னால் உங்களுக்கு பின்னால் வருகிறேன் என்றால் நான் நினைத்து பார்ப்பேன், உங்களை பின்தொடரக்கூடிய மக்கள் பின்தொடர்ந்து வருகின்றார்களோ பின்னாலிருந்து வருகிறார்களோ என்று நினைப்பேன், அப்போது பின்னால வந்துடுவேன், பின்னால் வந்து யாரும் உங்களை வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, கொன்றுவிடக்கூடாது, அதனால பின்னால் இருந்து முதல்ல என்ன செய்வேன், என்னுடைய உயிர் அல்லது நான் அவர்களோடு போராடுவேன், அப்போது நான் பின்னாலேயே வருவேன். சில இடங்கள் வரும், அந்த இடங்களிலே பதுங்கு குழி என்று சொல்வார்களே, கொரில்லா படை என்று சொல்வார்களே, மறைந்திருந்து தாக்குவது என்று சொல்வார்களே, அது போன்று யாராவது முன்னால் உங்களை கொன்றுவிடக்கூடாதே, முன் சென்று பதுங்கு குழியிலிருந்து ஓடி வந்து உங்களை கொல்லக்கூடாது என்பதற்காக வேண்டி நான் முன்னால் செல்வேன், அதனை நினைக்கின்ற போது முன்னால் சென்று பாதுகாப்பாக செல்வேன் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சொன்னார்கள் என்றால் தன்னுடைய உயிருக்கு அஞ்சி அல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு தஆலா அவர்களுடைய உயிருக்கு அஞ்சி. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இதுதான் தலைமைத்துவத்தினுடைய மிகப்பெரிய பொறுப்பு. யாருக்கு எந்த பதவியை கொடுக்க வேண்டும்? இல்லை என்றால் சென்னை விமானத்தில் கண்ணாடி மதல்கள் உடைவதை போன்று ஆட்சியில் இருக்கிற போது பல பதவிகள், பல அமைச்சர்களுடைய பதவிகள் எல்லாம் என்ன செய்யப்பட வேண்டும்? அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். எந்த பொறுப்பு யாருக்கு கொடுக்க வேண்டும், எதற்கு தகுதியானவன் என்பதனை தெரியாதவர்களெல்லாம் இன்று தலைவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமைத்துவம் என்றால் இவருக்குத்தான் இருக்க வேண்டும், இதனைத்தான் செய்ய வேண்டும் இவருக்கு என்று செல்கின்றார்கள். அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை படுக்க வைத்தார்களே, மறுநாள் என்ன நடந்தது? அலி வெளியே வருகிறார். வெளியே வந்த உடனே அந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் பார்க்கிறார்கள், அட அலி நீனா, முஹம்மது எங்கே? உடனே தூக்கி செல்கின்றார்கள், குண்டுத்துக்கா தூக்கி நேரா காபத்துல்லா பக்கம் சென்று நைய புடைக்கிறாங்க, அடிக்கிறாங்க, எங்கே முஹம்மத் சொல். ஆனால் அலி இப்னு அபி தாலிப் உறுதியான வீரர், இளைஞர், அவர் நினைத்தால் மிகப்பெரிய போர் இல்லையா, குதிரை வீரர், அவருடைய தைரியம் மக்காவிலே யாருக்கு இருக்கிறது? அபூஜஹல் எல்லாம் யார் அந்த நேரத்தில்? கிழவன், வயோதிகன், நினைச்சா ஒரு தட்டு தட்டுனா விழுந்து செத்துடுவான். அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவ்வளவு அடிகளையும் உதைகளையும் பொறுமையோடு வாங்கினார்களே எதற்காக? நாம் திரும்பி அடித்தால் மிகப்பெரிய ஒரு கலவரம் ஏற்பட்டுவிடும். அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த முறையிலாவது தெரிந்து வைத்திருவார்கள். அதனால் இஸ்லாத்திற்காக வேண்டி அனைத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள் அலி இப்னு அபி தாலிப். இறுதி வரை அவர்கள் ஒரு மூச்சு கூட விடவில்லை. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி இப்னு அபி தாலிப் அவர்களையே தேர்ந்தெடுத்தார்கள். இது போன்று எல்லா விஷயங்களிலேயும் பொருளாதாரமா, தன்னுடைய சமுதாயத்திற்கு அமானிதமா, அமீனுல் உம்மா என்று சொன்னார்கள். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு தலைவரையும், ஒரு தகுதியானவர்களை தேர்ந்தெடுத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமைத்துவத்திற்கு முக்கியமான ஒன்றாக இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அது மட்டுமல்லாமல் இந்த ஹிஜ்ரத்தில் பெண்களுடைய பங்கு சீரிய பங்காக இருக்கிறது. அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களாக இருக்கட்டும், உம்மு ஸலமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களாக இருக்கட்டும், அஸ்மா பின்ட் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களாக இருக்கட்டும். இதிலே அஸ்மா அவர்களுடைய சம்பவம் மிக பிரபலியமான ஒன்று, எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. அஸ்மா அவர்கள் வீட்டில் இருக்கிற போது அபூஜஹல் மற்றும் எல்லோரும் வருகிறார்கள், கண்டிப்பாக முஹம்மத் அபூபக்கருடைய வீட்டில் தான் இருப்பார், தன்னுடைய நண்பனுடைய வீட்டில் தான் இருப்பார் என்று நேராக அங்கே செல்கின்றார். எல்லோரும் செல்கின்றார்கள். கதவை தட்டி கேட்கிற போது அஸ்மா கதவை திறக்கின்றார்கள். ஐன் அபூக், உன்னுடைய தந்தை எங்கே என்று கேட்கின்றான் அபூஜஹல். அபூபக்கரை தெரிஞ்சாதான் ரசூலுல்லாஹ் தெரிஞ்சுக்கலாமே. அப்ப அவங்க சொல்றாங்க, லாதிரி, எனக்கு தெரியாது என்று சொல்கின்றார்கள். அஸ்மா ஓங்கி கன்னத்தில் அறைகின்றான். அவருடைய காதணி உடைந்து விழுகிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எந்த அளவுக்கு மார்க்கத்தினுடைய ரகசியங்களையும் இஸ்லாத்திற்காக வேண்டியும் ஒரு ஆணிடத்திலே அடிப்பட்டும் கூட அவர்கள் மறைத்து வைத்திருக்கின்றார்கள் என்றால் பெண்கள் எவ்வளவு உறுதியாக இருக்க வேண்டும் மார்க்கத்திற்காக வேண்டி. இது மட்டுமா? அஸ்மா பின் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணத்தில் உணவு பட்டணங்களெல்லாம் கட்டுகின்ற போது அதனை இறுக்கி கட்டுவதற்கு கயிறு அந்த நேரத்தில் கிடைக்கல. ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை. உடனே சமயோஜித அறிவினால், புத்தியினால் தன்னுடைய நாடாவை அவிழ்த்து இரண்டாக கிழித்து ஒன்றை தன்னுடைய இடுப்பிலே கட்டிவிட்டு இன்னொரு கயிற்றை அந்த உணவுப் பொருளை கட்டுவதற்காக வேண்டி கொடுக்கின்றார்கள். இதுதான் அஸ்மா. இது போன்ற எத்தனையோ சம்பவங்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தந்தை அபு குஹாஃபா, பார்வை குறைந்த, பார்வை இழந்த அந்த வயோதிகர், அஸ்மாவுடைய தந்தையின் தந்தை அபு குஹாஃபா வந்து கேட்கின்றார், முஹம்மதை காணோம், அபூபக்கரை காணோம், அந்த ஊரில் அப்படியே என்ன செய்து ஒரு அமளி துமளியா இருக்கிறது. உடனே தன்னுடைய மகளிடத்தில் பேத்திக்கிட்ட கேட்கிறாங்க, அபூபக்கர் உன்னுடைய தந்தை ஏதாவது வச்சுட்டு போயிருக்காரா, பொருளாதாரம் சாப்பிட்றதுக்கு வச்சுட்டு போயிருக்காரா அப்படின்னு. உடனே அந்த பெண்மணி என்ன செய்கின்றார்கள் தெரியுமா, அவர்கள் வைக்கின்ற அந்த பணம் மூட்டைகளை கல்லை வைத்துக் கொண்டு கண் தெரியாத அந்த பாட்டனார் அவரை அதில் வைத்து பாருங்கள் எவ்வளோ இருக்கிறது, எவ்வளோ வெயிட்டாக இருக்குது பாருங்க, எவ்வளோ நல்லா வச்சுக்கிட்டு தான் எங்கள் தந்தை போயிருக்கிறார். கஷ்டம், சாப்பிட்றதுக்கு வழி இல்லாத ஒரு நேரம், உணவு இல்லை, பணம் இல்லை, அவ்வளவு கஷ்டத்தையும் அந்த அஸ்மாவும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் பொருந்திக் கொண்டு தன்னுடைய பாட்டன் கேட்கிற போது சொல்கின்றார்கள், எங்களுடைய தந்தை எல்லாமே வச்சுக்கிட்டு தான் போயிருக்கிறாங்க, எல்லாமே இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொல்லக்கூடிய மதிநுட்பம் அஸ்மா பின் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரிடத்தில் இருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, இஸ்லாத்தை நம்ம தெரிந்து கொள்வதற்கே கஷ்டப்படுறோம், இது போன்ற மதிநுட்பத்தோடு இஸ்லாத்திற்காக வேண்டி நாம் என்ன தியாகம் செய்கிறோம். தாய்மார்கள் இவர்களுடைய வரலாற்றுகள் எல்லாம் படித்து தன்னுடைய வாழ்க்கையில நாம் செயல்படுத்த வேண்டும். இது மட்டுமல்லாமல் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹிஜ்ரத்தினுடைய காலகட்டத்தில் அமளி துமளியான நேரம், உயிருக்கு ஆபத்தான நேரம், இந்த நேரத்தில் ஒரு விபத்து ஏற்படுகிறது வச்சுக்கிறோம், அந்த நேரத்தில் நாம ஒவ்வொருவரும் என்ன செய்வோம், தன்னுடைய குழந்தை இருந்தாலும் விட்டுட்டு ஓடுவோம், ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை விட்டுட்டு ஓடிடுவா தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு. இந்த மாதிரி அமளி துமளியான நேரத்தில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு அமைந்தது, தாவா பணியில எந்த நேரத்திலையும் அந்த தாவா என்கின்ற அந்த ராஜபாட்டையிலிருந்து வெளியேறியதே கிடையாது. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஜெயிலிலே சிறையிலே அடைபட்டுகின்ற அந்த நேரத்தில் தாவா பணியிலே மூழ்கியிருந்தார்கள் அல்லவா. நபிமார்களுடைய வாழ்க்கை அப்படிதான், எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் சரி, தனக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்றாலும் சரி, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் சூரா யூசுப் 12வது அத்தியாயத்தில் 37வது வசனத்திலிருந்து 40 வசனம் வரை, 3-4 வசனங்கள், கால லா யாதிக்குமா துஆமுன் துர்ஸகானஹு இல்லா நபஅதுக்குமா பிதாவீலிஹி கப்ல அன் யாதிக்குமா ஸாலிக்குமா மிம்மா அல்லமனி ரப்பி இன்னி தரக்து மில்லத கௌமில் லா யுமினுன பில்லாஹி வஹும் பில் ஆகிரத்தி ஹும் காஃபிரூன் வத்தபஅத்து மில்லத ஆபாயி இப்ராஹிம் இஸ்ஹாக் வயாகூப் மா கான லனா அன் நுஷ்ரிக பில்லாஹி மின் ஷை. அந்த சிறைச்சே ஜெயிலில் இருக்கும்போது கூட எங்களுடைய முன்னோர்கள் நபிமார்கள் மா கானலனா அன் நுஷ்ரிக பில்லாஹி மின் ஷை, எந்த ஒரு இணை வைப்பும் அவர்கள் செய்தது கிடையாது. ஆனால் நீங்கள் சொல்லுகின்றார்கள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அர்பாபுன் ஹைருன், பல தெய்வங்கள் இருப்பது நன்மையா, அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார், அல்லது ஒரே இறைவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவனை வணங்குவது மட்டும் ஹைரானதா, மா தஅபுதுன மின் தூனிஹி இல்லா அஸ்மாஅன் ஸம்மைத்துமூஹா அன்தும் ஆபாவுக்கும் அன்ஸரல்லாஹு பிஹம் சுல்தான் இன் அல் ஹுக்ம இல்லா இல்லா லில்லா அமர அல்லா தஅபுது இல்லா இய்யா, ரப்புல் ஆலமீன் அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று ஏவி இருக்கின்றான். அந்த ஜெயிலில் இருக்கும்போது, சிறைச்சாலில் இருக்கும்போது கூட, உயிருக்கு ஆபத்தாக இருக்கும்போது கூட அந்த தாவா பணியில் இருந்தார்களே, அதே போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹிஜ்ரத்தில் சுராகா உயிரை கொள்வதற்காக வருகின்றார்கள். அதே போன்று புரைதா இப்னு அல் ஹுசைன் அஸ்லமி, அஸ்லம் என்ற கூட்டத்தாருடைய தலைவர் புரைதா, அவர்கள் 70 பேரோடு வருகிறார், பயணக்கூட்டமாக செல்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களெல்லாம் அழைத்து அழைப்பு பணி செய்கின்றார்கள். எங்கே? மதீனாவிற்கு சென்றவர்கள் அல்ல, அல்லது மக்காவில் வைத்து அல்ல, உயிருக்கு அஞ்சி பயந்து பாதைகளையெல்லாம் மாற்றி கஷ்டத்தோடு கரடு முரடான பாதையை தேர்ந்தெடுத்து செல்கின்றார்களே, அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவா பணியை விடவே இல்லை. புரைதா இஸ்லாத்தை தழுவுகின்றார், அவரோடு சேர்ந்து அந்த 70 பேரும் இஸ்லாத்தை தழுவுகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், பாருங்க, நம்முடைய மக்கள், தாவா பணியில் இருக்கக்கூடிய மக்கள், கொஞ்சம் ஒரு பயம், அரசாங்கத்திலிருந்து ஒரு எச்சரிக்கை ஏதாவது வந்துட்டா நம்ம வாயை அப்படி பொத்திட்டு உட்காந்துரும். நமக்கு எதுக்கு வம்பு? நம்ம ஏதாவது முயற்சி பண்ணா நம்ம குடும்பத்தில இருந்து நீங்களாம் போகாதீங்க சொல்லுவாங்களா இல்லையா? நீங்க போய் ஏதோ ஆயிடுச்சுன்னு சொன்னா குடும்பத்தை யார் பார்ப்பா? ஆனால் எல்லா நபிமார்களும் சொன்ன வார்த்தை என்ன? மாரனா அல்லா நதவக்கல அலல்லாஹ். நபிமார்கள் எல்லோருமே சொல்வார்கள், என்னால் உனக்கு நான் சோறு போடுகிறேன் என்று எண்ணாதீர்கள், நான் உங்களை காப்பாற்றுகிறேன் என்று எண்ணாதீர்கள். குடும்பத்தார்களை பார்த்து சொல்வார்கள் இல்லையா? அவங்க சொல்லுவாங்க, உங்களால் தான் நான் உயிர் வாழ்றேன், உங்களால் தான் இருக்கிறேன். நான் மோதா போயிட்டா மோதா போயிடுவாங்களா? எந்த குடும்பத்திலேயாவது யாராவது பார்த்துருக்கீங்களா? இப்படி சொல்லாத குடும்பம் இருக்கிறதா? அப்படி மோதா போய் எல்லாரும் மோதா போயிருக்காங்களா? கிடையாது. வார்த்தைக்கு வார்த்தை ஈமானை இழக்கக்கூடிய வார்த்தை அல்ல, ஈமானை இழக்கக்கூடிய வார்த்தையை அந்த மக்கள் சொல்கின்றார்கள், கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே. ஆனால் நபிமார்கள் எல்லோருமே சொன்ன வார்த்தை என்ன? மாரனா அல்லா நதவக்கல அலல்லாஹ் வகத ஹதானா சுபுலனா வல நஸ்பிரன் அலா மா ஆதைத்துமூனா வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலுல் முஃமினூன். அல்லாஹ்வின் மீது முழுமையான தவக்குல், இதனைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹிஜ்ரத் பயணத்திலே அவர்கள் செய்தார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஒரே ஒரு செய்தியை கூறி நான் எனது உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். எந்த செய்தி தெரியுமா? இந்த ஹிஜ்ரத் என்கின்ற அந்த பயணம் ஏதோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கஷ்டப்படுத்தி அவங்களை சிரமப்படுத்தி மக்காவிலிருந்து மதீனாவுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு அல்லாஹ்வுக்கு என்ன ஒரு ஆசையா? தன்னுடைய ஹபீப், இறைவனுடைய மிகப்பெரிய ஒரு நேசர், ஹைருல் பஷர், அவன் நினைச்சா இஸ்ரா ஒரு மேராஜ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இஸ்ரா ஒரு மேராஜுக்கு எப்படி போனாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அதுவும் ஒரு பயணம், இதைவிட பெரும் பயணம், மிக தூரமான பயணம் இல்லையா? அந்த பயணத்திற்காக வேண்டி புராக் என்கின்ற வாகனத்தை அல்லாஹ் ஜிப்ரீல் மூலமாக அனுப்பி வைத்தானே. ஒரு புராக்க மக்களை வச்சுட்டு சட்டுன்னு என்னது என்னமோ ஒரு ரயில் சொல்றோம் இல்லையா, இங்கே ஏறினா அங்கதான் இறங்குறது. அந்த மாதிரி ஒரு சில வினாடியில மதீனாவில் என்ன செஞ்சுக்கலாம், அனுப்பியிருக்கலாமா இல்லையா தன்னுடைய ஹபீப? கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அந்த மேராஜுடைய பயணத்தையும் ஹிஜ்ரத்துடைய பயணத்தையும் நீங்க பாருங்க. மேராஜுடைய பயணத்தில் புராக் என்கின்ற வாகனம் அவசியமா? உயிருக்கு ஆபத்தா அல்லது ஏதாவது தேவையா? ஒண்ணுமே இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய உயிருக்கு யாருமே பணம் வைக்கல, யாரும் வந்து பிணத்துகை வைக்கல, அங்கு புராக். ஆனா இங்க கஷ்டப்பட்டு செல்கின்றார்கள். ஏன்? இங்கு தேவை இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு தெரியாதா இந்த ஹிஜ்ரத் என்கின்ற அந்த பயணத்தின் வாயிலாக நம்முடைய சமுதாயத்திற்கு, உம்மத்தே முஹம்மதியாவிற்கு இந்த பயணத்தின் மூலமாக நீங்கள் படிப்பினைகள் பெறுங்கள். அதுதான் காரணம். இஸ்ரா மிஅராஜிலேயும் முஜிஸாத் இருந்தது, இங்கேயும் அற்புதங்கள் நிகழ்ந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பயணத்தில் சில அற்புதங்களை பார்த்தோம் இல்லையா? சுராகா, அவருடைய குதிரை இழுக்கப்பட்டது, அது ஒரு அற்புதம். உம்மு மஹபத், ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாலே இல்லாத, மடுவே இல்லாத ஒரு ஆட்டை காட்டுகின்றார்கள் உணவுக்காக வேண்டுகின்ற போது. பாலை கிடையாது, குட்டி போட்டு முடிஞ்சு போச்சு. ஆனால் அல்லாஹ் ஜல்லசானு தாலா அற்புதத்தை அங்கே நிகழ்த்தினானே, பால் மடுவை தடவி அங்கிருந்து அவர்களும் அருந்தி அவர்களுக்கு பிற அவருடைய குடும்பத்தார்களுக்கும் கொடுக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் மிகப்பெரிய அற்புதத்தை வழங்கினானே. அற்புதம் இருந்தது ஹிஜ்ரத்திலேயும். ஆனால் இஸ்ரா மிஅராஜ் என்பது ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை கடைசி வரை உள்ள அனைத்துமே முஆஜிசாத். இஸ்ராவுல் மிஅராஜ் இருக்குத, மக்காவிலிருந்து சென்றார்களே பைத்துல் முகத்தஸ், அது அற்புதம். பைத்துல் முகத்தஸிலிருந்து ஏழு வானத்திற்கு சென்றார்களே, அது அற்புதம். அங்கே காட்சிகளை கண்டார்களே, அது அற்புதம். அங்கிருந்து திரும்பி வந்தது அற்புதம். எல்லாமே முஆஜிசாத். ஆனால் ஹிஜ்ரத் முஆஜிசாத் அல்ல. ஏனென்றால் முஆஜிசாத்தை நாம் செய்ய வேண்டும் என்பது கடமை அல்ல, கட்டளை அல்ல, யாராலையும் பின்பற்றவும் முடியாது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு எட்டும் ஒவ்வொரு அடியும் வைக்கின்றார்களே, இவை அனைத்தும் சமுதாயம் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா ஹிஜ்ரத் என்கின்ற ஒரு பயணத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கியிருந்தான். அந்த ஹிஜ்ரத் சமுதாயம் பின்பற்ற வேண்டும், என்னென்ன கஷ்டமான சூழ்நிலைகளே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள், எப்படியெல்லாம் நாம் வாழ வேண்டும், நாம் அமானுதத்தை பேண வேண்டும், தகுதியானவர்களுக்கு தகுதியை கொடுக்க வேண்டும், தாய்மார்கள் தங்களுடைய அறிவை வளர்த்து இஸ்லாத்திற்காக வேண்டி அர்ப்பணம் செய்ய வேண்டும், இப்படி ஹிஜ்ரத்திலிருந்து பல படிப்பினைகள் நம்முடைய வாழ்க்கையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த ஹிஜ்ரத் என்கின்ற இந்த தலைப்பை எடுத்து நம்முடைய வாழ்க்கையில நாம் அனைத்து துறையிலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பை எடுத்திருக்கின்றோம். இதைவிட இன்னும் நிறைய செய்திகள், இந்த ஹிஜ்ரத் என்பது தியாகத்தினுடைய மறுபிறவி என்று சொல்லலாம். இந்த தியாகம் அதனை பற்றி பேசுவதாக இருந்தால் சஹாபா பெருமக்களுடைய இந்த தியாகங்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனைத்து இழப்புகளையும் நாம் எடுத்து ஒவ்வொன்றாக சொல்லி அந்த தியாகத்தின் அடிப்படையில் நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக நாம் அல்லாஹ்விற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி, அந்த மார்க்கத்திற்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய தியாகம் இது போன்ற அமர்விலே கலந்து கொண்டு நல்ல செய்திகளை கேட்டு நாம் கேட்ட அந்த செய்திகளை நாம் அமல்படுத்தி அந்த அமல்படுத்தின அந்த செய்திகளை பிற மக்களுக்கு நாம் எடுத்து சொல்லி இஸ்லாத்திற்கு நாம் உறுதுணையாக இருப்போம். அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா உங்களையும் என்னையும் இஸ்லாத்திலே வாழ்ந்து இஸ்லாத்திலேயே மரணித்து மறுமையிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனும் மற்றும் ஏனைய நபிமார்களோடு சுவர்க்கத்திலே அல்லாஹ் நம்மை வீட்டிற்கு வைப்பானாக என்று கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஆஃபிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.